அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாச்சம்பலம் பார்வதி வதையே மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடை தமுதே
பெருங்கருணையினாலே இன்று சிவதர்மோத்தரத்திலே சிவஞான யோக இயலிலே சைவ சமயத்தினுடைய உயர்வு பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த ஜென்மம் வருவதற்காக கடவுள் நிறைய பாடுபட்டிருக்கிறார். மனித ஜென்மமாக நம்மை படைப்பதற்கு அவர் நிறைய முயற்சி செய்து பாடுபட்டிருக்கிறார். அதற்கு மேலாக தாய் தந்தையும் பாடுபட்டுத்தான் பெற்றார்கள். அதற்கு மேலே நாம் விவரம் தெரிந்து இந்த உடம்பை ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பாடுபட்டு வளர்க்கிறோம். பல நாளைக்கு பல வருஷங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கு வேண்டிய உணவு உபசாரங்களை எல்லாம் செய்து இந்த உடம்பை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். உடம்பை பார்த்துங்க, உடம்பை பார்த்துங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. உயிரை பார்த்துங்கன்னு யாரும் சொல்றதில்லை. ஏனென்றால் உடம்பு தெரியும், உயிர் தெரியாது. தெரியாத உயிரினாலதான் தெரிகின்ற உடம்பு இயங்குகிறது. எது தெரியாமல் இருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் தெரிகின்ற உடம்பு இயங்குகிறது. கடவுள் தெரியவில்லை, ஆனா அவனாலதான் உலகம் இயங்குகிறது. உயிர் தெரியவில்லை, அதனாலதான் உடம்பு இயங்குகிறது. அப்படி உடம்பை பேணி வளர்த்து அதை பலகாலம் வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் எதற்காக என்று எண்ணி பார்த்தால் திருவருளை பெறுவதற்காக இந்த உடம்பை வளர்த்தல் வேண்டும். திருவருளை பெறுவதற்காக இந்த உடம்பை வளர்க்கவில்லையானால் அந்த உடம்பு இருந்து பிரயோஜனம் இல்லை. மற்ற உலகப் பொருள் எல்லாம் நமக்கு வேண்டியதுதான், ஆனால் அந்த பொருள் உயிரோடு கூட வராதே, அதனை தான் இருக்கின்ற வரையிலும் இருக்கிற முறையில இருந்தா அவைகள் உதவியாக இருக்கும். இருக்கின்ற வரையிலும் இருக்கிற முறையில இந்த உடம்பு இருந்து எல்லாம் சீரோட இருந்தா சிறப்பு இருக்கும். சீர் இல்லையானால் சிறப்பு இல்லாமல் போயிடும், மனிதர்களும் மதிக்க மாட்டார்கள். அதனாலே இந்த உடம்பு வாழ்வதற்கு துணையாக இருப்பது உயிர், உயிர் வாழ்வதற்கு துணையாக இருப்பது உடம்பு. ஒன்றுக்கு ஒன்று துணையாகத்தான் இருக்கிறது. உடம்பு வாழவில்லையானால் உயிர் வாழாது, உயிர் இல்லையானால் உடம்பு வாழாது. உடம்பாரழியில் உயிராரழிவர், திடம்படமஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாய அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது திருமந்திரம். அதனாலே இவ்வளவு கடவுளிலிருந்து, தாயிருந்தையிலிருந்து, மற்றவர்களிருந்து, நம்முடைய முயற்சியிலிருந்து இந்த உடம்பை வளர்க்கிறோம். இவ்வளவு வேறு கூடி இந்த உடம்பை இருவர் சேர்த்திட ஒருவர் பண்ண, இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண, இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பு என்பது பாம்பாடுவர். இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண, இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே என்பது பாம்பாட்டியுத்தம். அதையினால இது பெரும்படியாக, இது உருப்படியாக, இந்த ஜென்மம் எடுத்ததனுடைய பயனை அடைவதற்காக என்று சொன்னால் அது திருவருள் ஒன்றை பெறுவதற்கான தான் இந்த உடம்பு பயனை பெற்றது, இந்த ஜென்மம் பயனை பெற்றது என்று சொல்லலாம். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடு அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா புலிவு கண்டார்கள் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்றார் போல திருவருளை பெற்றாலுடைய இந்த உடம்பு பெற்றதினாலான பயன் இல்லை. திருவருளை பெறாத ஜென்மம் எவ்வளவு காலம் இருந்து எவ்வளவு தேடியும் எவ்வளவு சேர்த்தும் பிரயோசனம் இல்லை. எல்லாம் போட்டுட்டு போயிடுவானே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய்விடுவான். அதனாலே உயிருக்கு உறுதி தேடுகொண்டான் உண்மையான அறிஞன், அவன்தான் அறிஞன். அறிவுடையோர் என்றால் உயிருக்கு உறுதியை தேடுபவன் அறிவுடைய. அப்படி உயிருக்கு உறுதியை தேடுவது என்று சொன்னால் எது என்று கேட்டால் திருவருளை சம்பாதித்தல். திருவருளை சம்பாதித்தல் எங்கே என்று கேட்டால் சிவனுக்கு திருத்தொண்டு செய்து சிவனே தியானம் பண்ணி பண்ணி அந்த சிவ சமயத்திலே சேர்ந்து சிவன் அருளை பெறுவதற்கான நெறியிலே நின்று சிவ தொண்டு செய்வதனாலே திருவருள் கிடைக்கும். வேலை செய்வதனாலே கூலி கிடைப்பது போல, வேலை செய்வதனாலே பொருள் கிடைப்பது போல, சிவ தொண்டு செய்வதனாலே சிவன் அருள் கிடைக்கும். சிவத்தொண்டு செய்யாதவர்கள் சிவன் அருள் கிடைக்க வாய்ப்பு. அப்படி சிவத்தொண்டு செய்வதற்கு அதே அவன் வந்து இதுல கம்பெனியில பதிவு பண்ணி கொண்டால் வேலைக்கு சேர்த்துவது போல, கம்பெனியில பதிவு பண்ணி கொண்டு அவனுடைய உத்தரவில் அனுமதியின் பேரில் இவனை வேலைக்கு சேர்த்து கொண்டால் அவனுக்கு வேலையும் தருவான் கூலியும் தருவான். கம்பெனியில பதிவு பண்ணாம அந்த கம்பெனிக்கார முதலாளி இவனை சேர்த்து கொள்ளாமல் இருந்தால் இவனுக்கு பிரயோசனம் இருக்காது. அதனால கம்பெனியில சேர வேணும், கம்பெனியில சேர்ந்தால் கூலி உண்டு, சம்பளம் உண்டு. அதுபோல சைவ சமயத்தில சேர்ந்தால் சம்பளம் உண்டு, சைவ சமயத்திலே சேர்ந்துட்டா சம்பளம் உண்டு. சேர்ந்து நல்லா வேலை செஞ்சா அதிகமான ஊதியம் கிடைக்கும். சமயத்துல சேர்ந்துட்டேன்னு சமயம் போல அடிச்சுட்டு இருந்தான்னா அவனுக்கு உருப்படியான கூலி வராது. அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்து டிஸ்மிஸ் பண்ணிடுவார், இவன் சரியாக வேலைக்கு வரல, நம்ம கம்பெனியில ஒழுங்காக இவன் வேலை செய்யவில்லை, அதனால இவனை டிஸ்மிஸ் பண்ணுவார். விளங்குதா? கம்பெனியில சேர வேணும், ஒழுங்காக வேலையை செய்ய வேணும், அதிகமா கூலி கிடைக்கும்படியா ராத்திரிலையும் உழைக்கிறானே, ராத்திரி ஷிப்டும் பார்த்தேங்கிறான்ல, ரெண்டு ஷிப்ட் பார்த்தா இன்னும் கூட பண்ணுங்கிறேன். அது மாதிரி கூடுதலாக தொண்டு செய்வர்களுக்கு கூடுதலான பலன் உண்டு, பலன் உண்டு. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை, எந்த வேலை செய்யறையோ அந்த வேலைக்கு உண்டான பலன் உண்டு, எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு உண்டான பலன் உண்டு. வேலை செய்யாதவர்களுக்கு கூலி கிடைக்காது. அது போல கம்பெனியில சேர்ந்தால், கம்பெனியில சேர தகுதி உண்டானால், கம்பெனியில சேர்ந்து ஒழுங்காக வேலை செய்தால், கூடுதலாக வேலை செய்தால் அதற்கு தகுந்த ஊதியம் கிடைப்பது போல, சைவ சமயம் ஆகிய கம்பெனியில சேர்ந்து நன்றாக சிவன் சிவனடியார்கள் மகிழும்படியாக துண்டு செய்தால் அவனுக்கு நல்ல கூலி கிடைக்கும். இவ்வளவும் பாடுபட்டு தாயி தந்தை கடவுள்ல இருந்து பாடுபட்டு இருக்காங்க. கடவுள் ரொம்ப பாடுபட்டு இருக்க, 10 மாசம் ஒரு கொஞ்சமா பாடுவார், அதற்கு மேல உள்ளே இருந்து இரவும் பகலுமா உணர்த்தி கொண்டிருக்கிறாரு, தூக்கத்தை கொடுக்கிறாரு, உணவை கொடுக்கிறாரு, அதுக்கு மேல வந்து அறிவை தருகிறாரு, என்னென்னமோ உதவி நமக்கு தெரியாம எத்தனை உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த உதவி எல்லாம் கிடைக்காது. இவ்வளவு அவர் பாடுபட்டு, அவங்க பாடுபட்டு, அவங்க பாடு நம்ம பாடுபட்டு, இப்படிப்பட்ட இவ்வளவு பாடுபட்டு அதற்கு மேலே அந்த பாட்டுக்கு தக்க பயனை பெறாமல் போனான் என்று சொன்னால் அது வீணான ஜென்மம். அதனால பாட்டுக்கு பலன் வேணும் என்று சொன்னால், பலன் என்று சொன்னால் மறைவு மக்கள் வீடு வாசல் பணங்காசெல்லாம் பலன் அல்ல. மறைவு மக்கள் வீடு வாசல் பணங்காசெல்லாம் பலன் அல்ல. இருக்கிற வரையில ஏதோ இருக்க வேண்டியது அல்ல, வேண்டான்னு யாரு சொல்றா, எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் போகும்போது மனைவியும் வரமாட்டான், மகனும் வரமாட்டான், பேரை வரமாட்டான், பேத்தி வரமாட்டான், பணம் வராது, வீடு வராது, பதவி வராது, பட்டம் வராது, ஒன்றும் வராது. கூட வருவது எது என்று கேட்டால் திருவருள் ஒன்று தான் கூட வரும். திருவருள் ஒருவனுக்கு கூட வர வேண்டும் என்று சொன்னால் அவன் திருவருளோடு தினந்தோறும் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கணும். திருவருளோடு தினந்தோறும் தொடர்பு வைத்துக் கொண்டே மனைவி மக்கள் வீடு வாசல் பட்டம் பதிவு தொடங்கி வச்சுருந்தா அது வராது. திருவருளோடு வச்சா அது வரும், இது வராது அது வரும். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயின் ஒரு ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடு மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர்வோ அத்தறிவடிக்கு என்பது கந்தர் அலங்காரம். ஆகையினாலே இப்படி இந்த ஆக்கையை எடுத்திருந்த உடம்புக்கு ஆக்கேன்னு வேறு, உடம்புக்கு ஆக்கேன்னு ஒருவனால் ஆக்கப்பட்டதுனால இதுக்கு ஆக்கேன்னு, பல கயிறுகளாகி ஆக்குகள் நரம்புகளாகி ஆக்குகளை போட்டு கட்டியிருப்பதனால இதுக்கு ஆக்கேன்னு. ஆக்கையார் பயனன் அரங்கோயில் வளவந்த புக்கையால் அட்டி போட்டி என்ன அது ஆக்கையார் பயன். ஆக்கையார் பயனன் அரங்கோயில் வளவந்து புக்கையால் அட்டி போற்றி என்னாத ஆக்கையார் பயனன். இதை விட என்னமா சொல்ல விடும். அதனாலே இந்த ஆக்கையினாலே பெற வேண்டிய பயன் அவனை ஆக்கை தந்தவனை போற்றுதல், ஆக்கை தந்தவனை போற்றுதல். அப்படி ஆக்க தந்தவனை போற்றுவதற்குத்தான் அவனை எப்படி போற்றுவது, எப்படி போற்றுவது, அவனுடைய தன்மை என்ன, அவனை எப்படி அர்ச்சிப்பது, அவனிடத்தில் எப்படி தொடர்பு வைத்துக் கொள்வது என்றெல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் சைவ சமயத்திலே சேருவது. ஒரு பெரியவரிடத்திலே தகுதி உயர்ந்த பெரியவரிடத்திலே எப்படி அணுகுவது, நல்ல பெரும் பதவியில் இருக்கிறவன்கிட்ட எப்படி போறது, புரியுதா? தெரிந்தவர்களை கொண்டு, அவனுக்கு தெரிந்தவர்களை கொண்டு அவனுடைய நேரங்காலம் பார்த்து அவனுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல போய் ஒரு இடத்துல உறவு வைத்துக் கொள்ளும். திடீரென்று ஒரு இடத்துல உறவு வைத்துக் கொள்ள முடியாது, கொள்ள முடியுமா? பெரும் தகுதி இடத்துல போக முடியுமா? அதனாலே அப்படி அந்த சிவனிடத்திலே உறவு வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருப்பதுதான் சைவ சமயம். ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு கரகோட்ட வேட்டியை கட்டிட்டு அதிகபட்சம் அதனால இருக்கிறவெல்லாம் இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு நினைப்பான். நினைச்சாலும் அந்த கட்சி தலைவரிடத்துல போய் சேர்ந்து அவருக்கு பொன்னாடை போத்தி அவர் முன்னிலையில அதையால் இந்த கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி வேண்டிய தொகைகளையும் கொடுத்து அதில் பதிவு பண்ணணும். அப்பத்தான் அந்த கட்சியில உண்மையா இருக்கிறான் என்று. அதுபோல இப்படி சைவ சமய கட்சி தலைவராக இருக்கிற ஆச்சாரியனிடத்தில் சென்று அவன் மூலமாக அதிகார தீக்கையை பெற்று அதன் மூலமாக அவனுக்கு நான் கண் பொருந்து போதத்தும் கைவிட நான் கடவேனோ என்று சொல்லி உறுதி எடுத்துக்கொண்டு இரவும் பகலுமாக அந்த பொருளை விடாது நினைந்து வாழ்த்தி வணங்கி வழிபாடு செய்கின்றவன் சைவ சமயம். சைவ சமயத்திலே சேருவதற்கு எல்லா சமயங்களில் இருந்து அங்கங்கே 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 மார்க் வாங்கிட்டு வந்தா தான் சைவ சமயத்தில் சேர முடியும். எடுத்துல சைவ சமயத்தில் சேர்ந்துட முடியாது. பல பேர் சேரல, என்ன அவன் என்ன ரொம்ப காலம் ஆகுது, எத்தனை காலம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. சைவ சமயத்துக்கு வரமாட்டேங்கிறானே, பூஜை பண்ண மாட்டேங்கிறானே, திருநூறு பூசை மாட்டேங்கிறானேன்னு சொன்ன சாதாரண அவனால ஒரு குத்தமும் இல்லை பாவம். இன்னும் எத்தனை கோடி பிறவி எடுத்து வரணும்னு சொல்ல முடியாது. நாம இப்படித்தான் வந்திருக்கிறோம், ஆனால் இப்படி எப்போ வந்துட்டோம் முழங்குதா? அதனால சைவ சமயத்திலே எடுத்து எடுப்பில் சேர முடியாது. சாமானியம் ஒரு உசந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறனா எத்தனை டெஸ்ட் வச்சு சேர்க்கிறான், எவ்வளவு பணம் கட்டி சேர்க்க வேண்டியதா இருக்கு. யூகேஜி எல்கேஜி யூகேஜி அதுல சேர்றதுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து உள்ள பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கு பணம் ஆயிரக்கணக்கா பல ஆயிரங்களை கட்டி சேர்க்க வேண்டியதா இருக்கு. அது போல இது பல பிறவிகளிலே பல சமயங்களிலே பல பிறவிகளிலே பல சமயங்களிலே இருந்து இருந்து இருந்திருந்து அந்தந்த சமயங்களிலே சொன்ன முறைப்படி நின்று அந்தந்த சமயங்களிலே சொன்ன புண்ணியங்களை செய்து 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 எல்லா சமயங்களும் ஒவ்வொரு வகை புண்ணியத்தை சொல்லுது. புண்ணியத்தை சொல்லாத சமயங்கள் இல்லை. ஆனா முடிந்த முடிவாக இருக்கின்ற கடவுளையும் உயிரையும் பற்றி சொல்ல தெரியாமல் ஏதோ ஒன்றொன்று சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு சமயங்களிலும் இருந்து 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 அந்த சமயங்களிலே சொல்லப்பட்ட புண்ணியங்களை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அங்க ஒரு 50 அங்க ஒரு 20 அங்க ஒரு 100 அங்க ஒரு 1000 அங்க ஒரு 500 இங்க ஒரு 400 இப்படியா சேர்த்து 100,000 வந்தார் போல பல சமயங்களிலே இருந்து 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 பறந்து பறந்து பூந்து 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 வந்து வந்து மெல்ல சைவ சமயத்துல சேருவது சாமானியம் அல்ல. அதனாலதான் வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயஞ்சாறு ஊழ்வரல் அரிதுன்னார். சாமானி அரிது அரிது சைவ சமயத்துக்கு வந்து அரிது 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 மாநராய்ப்புறத்தில் என்றார் போல அரிது அரிது சைவ சமயத்திலே சேருவது விளங்குதா. ஆகையினாலே அப்படிப்பட்ட சைவ சமயத்தில் வந்து விட்டால் அந்த சைவ சமயத்திலே சொல்லப்பட்டபடி நின்று விட்டால் அவனுக்கு முத்தி கிடைச்சு முடிச்சு. சைவ சமயத்திலே சேர்ந்து விட்டால் சைவ சமயத்திலே சொன்னபடி அவன் நின்று விட்டானால் அவனுக்கு சித்தாந்தத்திலே முத்தி கிடைச்சு போச்சு. இந்த சமயத்துக்கு சித்தாந்த சைவம்னு பேரு. நம்முடைய சமயத்துக்கு என்ன பேரு? சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம் என்று சொல்லணும். சித்தாந்தத்திலே ஒருவன் வந்து விட்டானால் சேர்ந்து விட்டானால் அவனுக்கு கட்டாயமா முத்தி கிடைச்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணு இல்லாமையினாலே முத்தியை கொடுத்தாவும் இந்த சமயத்துக்கு மேல ஒன்று இல்லாமையினாலே இந்த சமயத்துல சேர்ந்தவனு முத்தியை கொடுத்தாவும். அதனாலே சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கண் ஏர்த்தி, சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கண் ஏர்த்தி, சித்தாந்த சமயத்தில் இருக்கின்ற ஆன்மாவை சிவருமான் கடைக்கண்ணாலே பார்ப்பான். கடைக்கண்ணாலே பார்ப்பான், கடைக்கண்ணால பார்க்கிறதா அருளே. அதனால சாமியை நேரில் நின்று கும்பிடப்படாது, சாமியை நேராக கும்பிடப்படாது. சாமி கடக்கமா இருக்காருன்னா நம்ம மேற்கு மேல் கும்பிடப்படாது, வடக்கு முகமாக இருந்து புரியுதா. கடைக்கண் சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன்று ஏத்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தான். இந்த எடுத்த இந்த பிறப்பிலேயே முத்தியை கொடுக்கிறதாயிருக்கிற சித்தாந்த சமயம், இந்த பிறப்பிலேயே முத்தியை தருவதாயிருக்கின்ற சித்தாந்த சமயம். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன்று ஏத்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு. ஜனன ஒன்றிலே அடுத்தபடி பரவாமல் வீட்டு இங்கு வந்து வினைப்பிறவை சாராதபடிக்கு இந்த பிறப்பிலேயே முத்தியை கொடுக்கின்ற சமயம் சைவ சமயம். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கஞ்சேர்த்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுத்து ஆரந்தம் பொழிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று நுழிந்திடவும். இப்படியெல்லாம் சௌருமான் சித்தாந்த சைவத்திலே சேர்ந்தவனுக்கு செய்கிறார் என்று இல்ல பாட்டு புரியுதா. சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கஞ்சேர்த்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு, வாழும் போது ஜீவன் முத்தராக இருக்கிறான், ஜீவன் முத்தராக வைத்த ஆண்டு மலங்கழுவி ஆன்மாவில் இருக்கிற ஆணவங்கண்மமாகிய மலங்மாயிய மாயாமலமாகிய மலங்களை எல்லாம் கழுவி வைத்த ஆண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் முழிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்ப நின்று முழிந்திடவும். இப்படியெல்லாம் அருள்நூலில் அருளாளர்கள் சொல்லவும் அதையெல்லாம் கேளாமல் முழிந்திடவும். உலகரெல்லாம் மூர்க்கராயி பித்தாந்த பெரும்பதற்று பதற்றி பாவ பெருங்குழியில் விழுந்துடுவர் இது என்ன பராந்தி என்பது சிவஞான சித்தியார். அதனாலே சித்தாந்தத்தை ஜீவன் முத்தி சித்தித்தலார் என்பது திருமந்திரம். அதனாலே எடுத்ததோ ராக்கதனில் இருண்மல சத்திதன்ன தடுத்தருள் சைவ நூலின் சாதனம் என்று பேசுகிறார் இந்த சிவ தர்மோத்தரத்திலே. எடுத்ததோ ராக்கதனில் இந்த எடுத்த இந்த பிறப்பிலையில் சைவ சமயத்தில் சேர்ந்து விட்டானால் இருண்மல சத்திதன்னை தடுத்தருள் சைவ நூலின் சாதனம். இருண்மலமாகிய ஆணவ மலத்தினுடைய வலிமையை அடக்கி, ஆணவ மலத்தினுடைய வலிமையை அடக்கி உயிராகிய ஆன்மாவுக்கு சிவபோகத்தை சிவஞானத்தை தருகின்றபடியினாலே உயிராகிய ஆன்மாவுக்கு சிவஞானத்தை கொடுத்து சிவபோகத்தை கொடுக்கின்றபடியினாலே சைவ சமயம் உயர்ந்தது. எடுத்ததோர் ஆக்கதனில் இருண்மல சக்தி தன்னை தடுத்தரும். இப்ப சமயத்தில் சேர்ந்து இருக்கிறோம்னா என்ன பண்றோம்? சைவ சமயத்தில் இருந்துருக்கணும், என்ன பண்றோம்? சிவ வழிபாடு பண்ணுறோம். சிவ வழிபாடு, குரு வழிபாடு, சிவனடியார் வழிபாடு. இப்படி வழிபாடு செய்வதனால என்ன ஆகும் என்று கேட்டால் வழிபாடு செய்ய 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 உயிரில் இருக்கிற ஆணவ மலத்தினுடைய வலிமை அடங்கி போகும். வழிபாடு என்பது ஸ்நானம் பண்ணுவது போல, புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்றார் போல. குடிச்சோம்னா என்ன போகுது? அழுக்கு போகும். அதே போல உள்ளத்திலே உயிரிலே இருக்கின்ற அழுக்கு போக வழிபாடு. வழிபாடு என்கின்ற சிவ வழிபாடு ஆணவம் கண்மம் மாயாகிய மூன்று அழுக்கு இருக்குது அல்லவா உயிரிலே, அந்த அழுக்கு போவதற்காக இந்த வழிபாடு செய்வது. வழிபாடு செய்யாதவர்களுக்கு அழுக்கு போக வழி இல்லை. வழிபாடு செய்யாதவர்களுக்கு வழி இல்லை. எது வழி என்றால் வழிபாடுதான் வழி. திருவருளை அடைவதற்கு எது வழி? வழிபாடுதான் வழி. அதை வீட்டை விட்டால் வழியே வழி. எது பாடு? அது வழி. பாடு அதுதான் வழி. பாடவில்லையான வழி இல்லை. அதனாலே ஆணவ மலமாகிய பொல்லாத ஆணவ மரத்துக்கு பொல்லாத மலம், பொல்லாத மலம், ஆணவ மலம் மிக பொல்லாதம். அதனாலே அவ்வளவு பெரிய பொல்லாத ஆணவ மலத்தை யார் தடுப்பா? சிவன் தான் தடுக்க முடியும். சிவன் அருள்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய ஆணவ மலத்தினுடைய வலிமையை அடக்க முடியும், அதனுடைய அக்கிரமத்தை அடக்க முடியும். ஆணவ மலத்தினுடைய அக்கிரமத்தை எது அடக்க முடியும் என்று கேட்டால் சிவனுடைய திருவருள் தான். அப்படிப்பட்ட திருவருளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருப்பது, ஏதுவாக இருப்பது எது என்று கேட்டால் சைவ சமயத்தில் நின்று வழிபாடு செய்யும். இந்த வழிபாட்டுக்கு வந்து விட்டானால் அவன் மறுபடி பறக்க மாட்டான். என்ன காரணம் என்றால் ஆணவமலை அடங்கி போறதுனால அவன் குறும்பு செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான். தவறு செய்யாமல் பரப்பலாகும். எல்லா தவறுகளும் எல்லா ஆசைகளும் எல்லா துன்பங்களும் எதனால வருகிறது என்றால் ஆணவமலத்தினாலே. ஆணவமலம்னா தனியா தெரியுதா? இல்லவே இல்லை. தெரியலைனாலே எல்லாரும் சொல்றாங்கல்ல உலகத்துல அவன் சரியான ஆணவம் முடிச்சவையா, அவனுக்கு ஆணவம் நிறைய இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறாரு. அதனாலே வந்து அயால் ஆணவமலங்கிறது உண்மைதான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆணவம் என்றால் ஆன்மாவை அணுத்தன்மையாக ஆக்குவதினாலே, ஆன்மாவுடைய அறிவை குறைப்பதினாலே அணுத்தன்மையாக ஆக்குவதினாலே அது ஆணவ மலம் உண்டு. ஆன்மாவுடைய அறிவை அணுத்தன்மையாக குறைக்கின்றபடியினாலே அது ஆணவ மலம் உண்டு. அதனாலே அப்படிப்பட்ட எடுத்ததோர் ஆக்கதன்னில் இருமல சக்தி தன்னை தடுத்தருள் சைவ நூலின் சாதனம் அதனை. அதனாலே சைவ சமயத்துக்கு வந்து விட்டால் என்ன பண்ண வேணும்? திருநீறு பூசியே ஆகணும். திருநீறு பூசியே ஆகணும். உருத்திராட்சம் போட்டே ஆகணும். சிவாலய சேவை பண்ணியே ஆகணும். சிவபூஷை பண்ணியே ஆகணும். சிவ தர்மத்தை பண்ணியே ஆகணும். சிவநூலை படிச்சே ஆகணும். சிவநூலை கேட்டே இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். நான் சைவ சமயத்தில் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிடுவான். சைவ சமயத்தில் சேர்ந்துட்டேன், நான் தீச்சை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன்னா ஒரு வேலையும் செய்யலைன்னா என்ன நான் கம்பெனியில் சேர்ந்துட்டு உனக்கு இந்த கம்பெனியில் லாயக்களை போடான்றான். இந்த அம்மா சாமி சொல்லாமல் சொல்கிறவர் புரியுதா? சொல்லாமல் சொன்ன வரை சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க வெல்வா என்றபடி ஆகையினாலே சரியாக வேலை செய்யவில்லையாரால் ஒரு முதலாளிட்டு போய் ஒழுங்கா வேலை செஞ்சதுன்னா வச்சுக்கோங்க, சும்மா வேணுன்னு வச்சுக்குவானா, அப்ப நீ போப்பா அப்படின்றான். அது போல சைவ சமயத்துக்கு முதலாளியாக இருக்கிற தலைவனாக இருக்கிற சிவபெருமானுக்கிட்ட அவன் மகிழும்படியாக துண்டு செய்த அவன் மகிழும்படியாக பணி செய்யணும், கட்டாயம் செய்யணும். இப்போ உலகத்தில் அப்படித்தானே வாழ முடியும். ஒரு பரவுடத்திலே ஒரு முதலாளி சேர்ந்து அவன் சந்தோஷப்பட முடியாது வேலை செய்யணும், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு போய் சொல்லிடுவான். அதே போலத்தான் சிவன் மகிழும்படியாக சிவத்தொண்டு செய்யணும். ஆணவம் இல்லாமல் செய்யவனும் அவன் மகிழ்ச்சி அடையும் முடியா செய்யவனும். புது குதிப்பு நின்று என்குறிப்பே செய்து நின்குறிப்பில் விதுவிதுப்பேன விடுதி கண்டாய் என்பது திருவாசகம். அதனாலே அப்படி அவனுடைய குறிப்பேறிந்து சைவ சமயத்தில் நின்று சைவ சமய சாதனங்களாயிருக்கிற விபூதி உருத்தராக்க பஞ்சாட்சர சிவம் அதற்கு மேல சிவபூஷ வழிபாடு சிவனடியார் வழிபாடு முதலான செயல்களை எல்லாம் செய்ய 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 உயிரானது தூய்மை அடைந்து விடுகிறது. உயிரானது தூய்மை அடையும் போது இயல்பாகவே தூய்மையா இருக்கிற சிவனோடு சேருகிறோம். தூய்மை தூய்மையோடு சேரும். தூய்மை தூய்மையோடு. ஒருத்தன் அழுக்கு வசரத்தை கட்டிக்கிட்டு குளிக்காம பார்க்க கட்டுறாவி இருந்தான்னு வச்சுக்க, அவர்கிட்ட பக்கத்துல உட்கார நமக்கு பிடிக்குமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும், புரியுதா? அது போல கடவுள் இயல்பாகவே தூய்மையானவன், இயல்பாகவே சுத்தமானவன். இது வந்து சேர்க்கையினாலே கெட்டு போச்சு. இதுவும் சுத்தமானதுதான், சேர்க்கையினாலே கெட்டு போச்சு. எல்லாம் விளங்குதா? கடவுள் இயல்பாகவே சுத்தமானவன், நாம வந்து சுத்தம்னா சேர்ந்ததுனால கிட்டு போனோம். யாரோட சேர்ந்ததுனாலே? மலங்களோடு சேர்ந்ததினாலே கெட்டுப்போம், தூய்மை இல்லாமல் போய்விட்டது. அந்த தூய்மை ஆவதற்குத்தான் இந்த வழிபாடு. வழிபாடு செய்ய 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 உயிர் தூய்மையாகிறது. தூய்மையாச்சுன்னா தூய்மையானவர்களோடு சேரும். இப்ப அடுக்கு வசரத்தையும் செலவு வசரத்தையும் ஒன்னாவா வைப்போம், அடுக்கு வசரத்தை தனியா வைப்போம், செலவு பண்ண வசரத்தை தனியா வைப்போம், செலவு பண்ண வசரத்தோடு செலவு பண்ண வசரத்தை வைப்போம். அப்படித்தானே, சுத்தமானவர்களோடு சுத்தமானவர்கள் சேரும், சுத்தமானவர்களோடு சுத்தமானவர்கள் சேரும், அசுத்தமானவர்களோடு அசுத்தமானவர்கள் சேரும். கடவுள் சுத்தம், ஆன்மா அசுத்தம். நமக்கு ஒரு எழுத்து கூட விடுவுற கடவுள் சுத்தம், நமக்கு ஒரு எழுத்து கூட போட்டுக்கணும். கடவுளை விட நம்ம பெரியவர்கள். கடவுள் சுத்தம், ஆன்மா அசுத்தம். அந்த ஆனா போறதுக்காக என்ன பண்ண வேணும், அசுத்தமாக இருக்கின்றவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள 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 அசுத்தமாக பாத்திரங்களை திறந்தோடு என்ன பண்றான், தொலைக்கிட்டே இருக்கிறான், தொலைக்கிட்டே இருக்கிறான், விளக்கிக்கிட்டே இருக்கு. திறந்தோடு விளக்கவில்லையாத என்ன ஆகும், அதை உபயோகிக்க முடியாது. அது போல ஆன்மாவை தினந்தோறும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆன்மாவை தினந்தோறும் சுத்தம் பண்ணி வஸ்திரத்தை என்ன பண்றோம், தினந்தோறும் சுத்தம். இந்த புறத்தில் இருக்கிறதால் சுத்தம் பண்ண தெரிஞ்சிருக்கிற, அகத்தில் இருக்கிறது சுத்தம் பண்ண தெரியும். அதுக்குத்தான் இந்த சைவ சமயமாகி இந்த நெறியில வந்து நின்று இந்த வழிபாடை மேற்கொண்டானால் சுத்தமாகும். இதெல்லாம் யார் யார் அண்ணா வாழ்றவர்களையும் வாழ்ந்துட்டு சாப்பிட்டு விட்டு நல்லது போல தின்னுட்டு காலத்தை கழிச்சு விட்டு போறதாயா நல்லது அப்படின்னு பேசுறோம். நிறைய பேர் இதை பிறந்தமா இருந்தமா கண்டதை சாப்பிட்டு வந்ததை பேசிட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதா ஐயா அப்படின்னு நிறைய நினைக்கிற ஆன்மாக்கள் தான் நிறைய இருக்கு. உயிரை பத்தி நினைக்கிறது, கடவுளை பத்தி நினைக்கிறது, எவ்வளவு காலம் இருப்போம், என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஆன்மாக்கள் இல்லை. அடுத்தாப்புல எங்கே போவோம், போய் போய் ஆகணும் அல்லவா. ஆகவே அதற்குத்தான் சைவ சமயத்தில் நின்று அந்த சாதனத்தை விரும்பி அந்த சாதன நெறியில நின்று சைவ சமய நெறியில நின்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அந்த ஆணவ மலமாகிய பொல்லாத மலத்தினுடைய சக்தியை தடுத்து அருள் கொடுக்கும் சைவ சமயம். அப்படி அருள் கொடுக்கின்ற இந்த சைவ சமயத்தில் இருக்கிற சாதனத்தை தள்ளிவிட்டு மற்ற சமயங்கள், இன்னும் வெவ்வேறு சமயங்கள் இருக்குது அல்லவா, அந்த மற்ற சமயங்கள் எல்லாம் அவைகளும் சில நெறிகளை சொல்லும், அவைகளும் சில சாதனங்களை சொல்லும். சைவ சமய சாதனத்தை விட்டு விட்டு நெறியை விட்டு விட்டு வேறு சமயத்தில் இருக்கிற நெறிகளை கொள்கைகளை சாதனங்களை மேற்கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், கையிலே இருக்கிற அமுதத்தை விட்டு விட்டு கூளை குடிப்பவனை போலோகிறார். கையிலே இருக்கின்ற அமுதத்தை விட்டு விட்டு கூளை கைப்போடு இருக்கின்ற உவர்ப்பாயிருத்து கைத்து கிடக்கின்ற கூளை குடிப்பவனுக்கு சமானங்கிறார். எடுத்ததோர் ஆக்கதன்னில் இருமர சக்தி தன்னை தடுத்தருள் செய்வ நூலின் சாதனம் அதனை தள்ளி விடுத்து அற்ற நூலின் சாதன விரும்புவார் முன் அடுத்தவார் அமுதம் விட்டு புற்கை ஆதரிப்பவர். அமுதத்தை விட்டு விட்டு கூளை குடிப்பவனைப் போல சைவ சமயத்தை விட்டு விட்டு வேறு சமயங்களில் இருக்கிற கொள்கையை மேற்கொள்வோம். அதனாலே சைவ சமயம் சிறந்தது. சைவ சமயத்தில் சொல்லப்படுகின்ற நெறிகள், அதில் சொல்லப்படுகின்ற உண்மைகள் எல்லாம் அறிவுக்கு ஒத்ததாக, இயற்கைக்கு ஒத்ததாக, எல்லாரும் மேற்கொள்வதற்கு தகுதியுடையதாக, எளிமையாக இருப்பது சைவ சமயம். ஆகவே இப்படிப்பட்ட சைவ சமயத்தினுடைய பெருமையை சொல்லி அதற்கு மேல சொல்றாரு, ஒப்பிலி அனாதிமுத்தன் உரைக்கு அயநூல் ஒவ்வொன்று தப்பறிஞ்சிருட்டியாதி தலைமை ஒருவர் தம்மை அப்பறம் என்றும் மற்ற அரைவரும் பரமே என்னும் தப்பர துணியும் முத்தி தன்னையும் பரமே என்னும். இது எப்படின்னு கேட்ட, உப்பிலி அனாதிமுத்தனாகிய பரமேஸ்வரன் இருக்கிறானே, அந்த பரமேஸ்வரன் உரைத்த நூல் இருக்குதுவார் வேத சிவாகமங்கள், அப்படிப்பட்ட அந்த நூலை அல்லாமல் மற்றைய நூல்கள், மற்ற சமய நூல்கள் எல்லாம் என்ன சொல்லும் என்று கேட்டால், மற்றைய கடவுள் எல்லாத்தையும், மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் கடவுள் என்றே சொல்லும், பரம் என்றே சொல்லும். அது ஒன்றும் தவறு இல்லையே, அது ஒன்றும் தவறு இல்லை. அந்தந்த சமய நூல்கள் அந்தந்த கடவுளை பரம் என்று சொல்லும், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க சமய தலைவர்களை பெருசா சொல்லிக்கிறாங்க, தப்பு இல்லை. உப்பிலி அனாதிமுத்தன் என்று சொன்னபடியினாலே இவர் ஒருவன் தான் உப்பு இல்லாதவன், அதெல்லாம் உப்பு உடையது, தனக்கு ஓமை இல்லாதான், தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் இருக்கிறார் அல்லவா, தனக்கு ஓமை சொல்ல முடியாத பொருளாக இருப்பது எது என்று கேட்டால் சிவபரம்பொருள் தான். சிவபெருமான் ஒருவன் தான் உப்பு இல்லாதவன், அதற்கு மேலே தோற்றம் இல்லாதவன், தோற்றம் இல்லாதவன், அஸ்தம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் மறைந்தது என்று சொன்னால் கடவுள் இல்லை. மற்ற கடவுள் எல்லாம் அப்படித்தான், மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தோன்றினார்கள், ஒரு காலத்தில் மறைந்தார்கள் என்றுதான் சொல்லுவோம். தாமோதரன் முதல்வர் சாதல் நூல் சாற்றுவர், தாமோதரன், தாமோதரன் தெரியுமா, தாமோதரன் முதலோர் சாதல் நூல் சாற்றுவதும் பூமேலோர் கொன்றுவதும் கண்டோமே. நீதி நீதி நூல் என்கின்ற ஒரு நூல், பூமியில் இருக்கிறவே பிறக்கிற இறக்கிற அதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே போலத்தான் தாமோதரன் முதலோர் சாதல் நூல் சாற்றுவதும், இதை நம்ம கண்ணால் பார்க்கறோம், அவனுடைய பிறப்பு இறப்புகளை நூல்கள் சொல்லுது. புரியுதா? தெரிஞ்சதை கண்ணால் பார்க்கலாம், தெரியாத இதில் பார்த்துக்கணும், நூல்கள் மூலமாக தான் பார்க்கணும். அப்படித்தானே பார்க்கணும். இப்போ திருச்சிராப்பள்ளியை பார்க்கறதுனா போய் பார்த்துடலாம், அமெரிக்காவை பார்க்கறனா அங்கே போய் பார்க்கணும். முடியலைன்னா சொல்கிறவனை சொல்கிறவன் பேச கேட்க வேண்டியதான், இல்லை இல்லை அப்படி அல்ல, அமெரிக்கா அப்படி இருக்காது அப்படி. அதனாலே தாமோதரன் முதல்வர் சாதல் நூல் சாற்றுவதும் பூமியலூர் கொன்றுவதும் கண்டுவோமே. அதனாலே மற்றத்துவ தெய்வங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் தோன்றும் மறையும், இது தோன்றாதது மறையாது. சிவன் எந்த இடத்துலையாவது பிறந்தான்னு வரலாறே கிடையாது. சிவன் எந்த வீட்டிலேயாவது பிறந்தான் வரலாறு உண்டோ? கிடையவே கிடையாது. அருணேசர், அருணேசர் சோனகிரி நம் சோனேசர் பிறந்ததும் வாழ்ந்ததும் கேட்டிரும். ஆகவே அப்படி ஒப்பிலியாயும் அனாதி முத்தனாயும் இருக்கின்ற பரமேஸ்வரன் அருளி செய்த நூல், நூல் ஒவ்வொன்றுக்கு அயநூல் ஒன்று தப்பரும் சிருட்டியாதி தலைமை ஒவ்வொருவர் தம்மை அப்பறம் என்றும், பரமாவை தலைவன் என்று சொல்லும், கடவுள் என்று சொல்லும், விஷ்ணுவை கடவுள் என்று சொல்லும், இந்திரனை கடவுள் என்று சொல்லும், சூரியனை கடவுள் என்று சொல்லும், அக்னியா கடவுள் என்று சொல்லும். கடவுளை போலத்தான தவிர கடவுள் ஆக மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? கடவுளை போல. இப்போ ஒரு நல்ல தகுதியுடைய உயர்ந்தவரை பார்த்து சொல்ல, நீங்க தெய்வ மாதிரிங்கிறோம், மாதிரி தானே தவிர தெய்வம் ஆக மாட்டார். ஒருத்தரை உதவி செய்தவர் தகுதியுடையவரை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க கடவுள் மாதிரிங்க, அப்படித்தானே சொல்றோம், மாதிரி தான், கடவுள் ஆக மாட்டார். அதுபோல மற்ற தெய்வங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் கடவுள் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சக்திக்கு தகுந்தவாறு சில உயர்ந்த செயலை செய்வார்கள், தவிர கடவுளாக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் பரப்பு இறப்பு உண்டு, அவர்களுக்கும் பரப்பு இறப்பு உண்டு. பரமோஷ்ணுக்களுக்கு இன்னும் கீழே நீங்க இருந்த மற்ற ஜாமிகளுக்கெல்லாம் வராதிய, பரமோஷ்ணுக்களுக்கே, பரமோஷ்ணுக்கே பரப்பு இறப்பு, பரமோஷ்ணுக்களுக்கே பரப்பு இறப்பு. என்ன மற்ற தெய்வங்களை பத்தி எல்லாம் சொல்லாதிய, கிராமத்தில் இருக்கிற அந்த சாமி சாமிதான் சொல்லிவிடாது, அதெல்லாம் கடவுள்னு நூல்களில் எடுத்துக்கிறதே இல்லை, தெய்வம்னு நூல்களில் எடுத்துக்கிறதே இல்லை. அயநூல் ஒன்று தப்பரும் இருட்டியாதி தலைமை ஒவ்வொருவர் தம்மை அப்பறம் என்று மற்ற அனைவரும் பரமையே என்னும், இன்னொரு சமயம் இருக்குது அதுக்கு வேதாந்த சமயம்னு சொல்லுவார்கள். அந்த சமயவாதிகள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால் எல்லாமே கடவுள்னு சொல்லுவாங்க. நீங்களும் கடவுள், நானும் கடவுள், ஆணையும் கடவுள், பூனையும் கடவுள், குதிரையும் கடவுள், மாடும் கடவுள், ஆடும் கடவுள், எல்லாமே கடவுள்னு சொல்ற சமயம் ஒன்று இருக்குது. எல்லாமே பரமம், பரமந்தான் இத்தனை வடிவங்களாக எடுத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். பரம இத்தனை வடிவமாக எடுக்காது. பரமம் என்கின்ற கடவுள் எப்படி பெற்றது என்று கேட்டால் எல்லா உயிருக்குள்ளே உயிராக இருந்து அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கும். அந்த சமயம் எப்படின்னா எல்லாரையும் கடவுள்னு சொல்லும், நானும் பரமம், நீயும் எல்லாமே பரமம், பரமத்தை தவிர வேறொரு பொருளும் இல்லை, உலகம் பொய், பரமத்தை தவிர வேறொரு பொருளும் இல்லை என்று சொல்லுகிற சமயம்தான் ஆதிசங்கரர் மதம். சங்கராச்சாரியார் மதம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் பரமத்தை தவிர வேறு ஒரு பொருளும் கிடையாது, நானே பரம என்று ஞானம் பேய்த்தேரனை எண்ணி ஊனே பூந்து நின்றுயிருக்கு உபதேசங்கள் செய்து வரும் மானா மதி கடனுமாய் மாயாவாதி பேயாகி தாரே உரைக்க அந்நூலின் தன்மை தன்னை சாற்றுவாம் என்பது சித்தியார். ஆகையினாலே அந்த அந்த சமயம் என்னவென்று சொல்லும் என்று கேட்டால் எல்லாரையும் பரமம் என்று சொல்லும், தப்பர துணியும் புத்தி தன்னையும் பரமே என்னும், அதற்கு மேல புத்தியே கடவுள்னு சொல்ற சமயம் ஒன்று உண்டு. புத்தியே கடவுள் என்று சொல்லக்கூடிய சமயம்தான் புத்த மதம், புத்த மதம், புத்த மதம் புத்தியே கடவுள். அது கடவுளை பத்தி புத்த மதம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆசையை விடுங்கள், தர்மத்தை செய்யுங்கள் என்று சில முறைகளை சொல்லிவிட்டு இது நம்ம சமயத்துல ஏராளமா சொல்லுது. அது ஏதோ சிலர் வாக்கியங்களை சொன்னான் என்று சொல்லி அது ஒரு சமயம் பெரிதாக இருக்கிறது. ஆனால் அது கடவுளை பற்றி எதுவும் சொல்லவில்லை. நாமே பரமம் என்பது சங்கர மத கொள்கை, நாராயணனே கடவுள் என்பது ராமானுஜ மத கொள்கை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்ணபரானே கடவுள் என்பது மாத்துவ மத கொள்கை, கௌதம புத்தர் ஒழுக்கத்தை வலியுறுத்தினார், கடவுள் பற்றி ஏதும் உரைக்கவில்லை. ஆகையினாலே இப்படி ஆகையாலே மதங்கள் ஒவ்வொன்றும் அவர் அவர் புத்திக்கு எட்டியவாறு சொல்லி வைத்தார்கள். ஒன்றும் தப்பு இல்லை, அதில் இருக்கின்றவர்கள் அதை பெரிதாக கொண்டாட வேண்டியதான், தவறு கிடையாது. நீ எங்க வந்து எந்த காலேஜில் படிக்கிறீ அதில் தான் படிக்கணும். நீ எம்ஏ படிக்கிற காலேஜில் படிச்சுட்டு நீ ஒன்றாவது காலேஜ் போக உள்ள உட்கார்ந்து கிடத்துல போய் உட்காராது, உட்காந்தீங்கன்னா எம்ஏ படிப்பு போயிடும். அதனாலே அசேதன வாக்கை ஆவார் அவர் பரப்பம் அல்ல. அடுத்தா போல அசேதன ஆக்கை ஆவார் அவர் பரப்பரமம் அல்ல. இதை எப்படி சொன்னார்னா, நானே கடவுள் என்று சொல்லுகிற சமயம் இருக்குது அல்லவா, நானே கடவுள், அப்ப நான் கடவுள், கடவுள் என்று சொன்னால் இந்த கடவுள் இந்த ஆக்கையில் இருக்குது, கடவுள் இந்த ஆக்கை இந்த உடம்புல இருக்குது. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அறிவில்லாதது, அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள உயிர் இருக்குது, அறிவில்லாத உடம்பிலே அறிவுள்ள உயிர் இருக்குது. அந்த அறிவுள்ள உயிரும் யாராவது சொன்னாதான் தெரிஞ்சுக்குது, எவ்வளோ தானா தெரிய புத்தி இல்லை. அறிவித்தால் அறியும், அறிவித்தால் அறியும், அறிவித்தால் அறியும், அறிவிக்கவில்லை ஆனால் அறியாது. ஆகையினால இது அசேதன வாக்கின், அசேதனம்னா அறிவில்லாதது, அறிவில்லாத உடம்புல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த உயிரை அறிவித்தால் அறியும். இவ்வளவுதான் நம்ம சங்கிரி விழுந்தேன். ஆகையினாலே அசேதன வாக்கை ஆவார் அவர் பரப்பரமம் அல்ல. அதனாலே இது பரப்பரமம் என்று சொல்ல முடியாது, இந்த உயிரே பரப்பரமம் கடவுள் என்று சொல்லப்படாது. அசேதனத்து அனாதிமுத்தன் சிவன் பரப்பிரமமாகும். அதையாலே அனாதியிலேயே அவன் அறிவுடையவனாக முத்தனாக இருக்கிறவன் சிவன். அனாதியே என்றால் எப்போதுமே, அனாதி என்றால் எப்போதும் என்று, ஆதி என்றால் ஒரு காலம், அனாதி என்றால் எப்போதும். எப்படி இருப்பான் பரப்பிரமம், அதையால முத்தனாக இருப்பவன். அசேதன ஆக்கையின் அறிவு அஞ்சனத்தார்க்கு இல்லை. அதற்கு மேலே இந்த உயிர் இருக்குது இல்ல, உயிர் அறிவுடையதுதானே, அறிவுடையதுதானே, இது வந்து உடம்போட சேரலைன்னா அறியாது எதையும். உடம்போட சேர்ந்தபடியினாலதான் கண்ணை கொண்டு பார்க்குது, காதை கொண்டு கேக்குது, மூக்கை கொண்டு நுகர்கிறது, வாக்கை கொண்டு பேசுகிறது, உடம்பை கொண்டு வருஷத்தை உணர்கிறது, அப்படித்தானே செய்யுது. இப்ப இந்த உதவி இல்லைன்னா இது பார்க்காது கேட்காது. எந்த உதவி? உடம்பினுடைய உதவி இல்லையானால் உயிர் அறியாது பார்க்காது. இந்த அசேதனமாக இருக்கிற அறிவில்லாத உடம்பு வச்சுத்தான் இது என்ன ஒண்ணுது பார்க்குது. இதை வச்சே நம்முடைய ஒரு பெருமை தெரியலையா, இந்த உடம்போடு ஆண்டவன் சேர்க்கவில்லைன்னு வச்சுக்க ஒண்ணும் தெரியாது. உடம்போடு ஆண்டவன் சேர்க்கவில்லையா, உடம்போடு ஆண்டவன் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறான், சேர்த்து வச்சதுனாலதான் இது பார்க்குது. கால் கொடுத்து, கால் கொடுத்து, இரு கையேற்றி, களி நரைத்து, இறைச்சி மேய்ந்து, தோல் கொடுத்து, உதர நேரால் சுவர் எடுத்து, இரண்டு வாசல் ஏழு உடைத்து அமைத்து, அங்கு ஏழு சாலையகம் பண்ணி, என்ன பாட்டு, கால் கொடுத்து, இரு கையேற்றி, களி நரைத்து, புரியுது இல்ல, ரெண்டு கால நட்டு, ரெண்டு கை மரத்தை போட்டு, ரெண்டு கால நட்டு, ரெண்டு கை மரம் போட்டு, அதுக்கு மேல வரிச்சுகள், வரி வரி குச்சிகள் போட்டு, அதுக்கு மேல வந்து கூரையை வேய்ந்து, கால் கொடுத்து, இருகை ஏற்றி, களி நிறைத்து, இறைச்சி மேய்ந்து, தோல் கொடுத்து, உதிர நீரால் சுவர் எடுத்து, இரண்டு வாசல் ஏழு உடைத்த அமைத்து, அங்கு ஏழு சாலையகம் பண்ணி, ஏழு சாலையகம் பண்ணி, சன்னல் சன்னல் ஏழு சன்னல், ஏழு சாலையகம் பண்ணி, மால் கொடுத்து, ஆவி வைத்தார் மாமரை காடனார். இத்தனை வகையான கட்டிக்காரத்தனமா ஒரு வீட்டை கட்டி, மால் கொடுத்தனா ஆசையை கொடுத்து, ஆசையை கொடுத்து, மால்னா மயக்கம் ஆசை, மால் கொடுத்து ஆதி வைத்தார் மாமரைக்காடனாரே என்பது அப்பர் தேவாரம். ஆகையினாரே இது இந்த உடம்போடு கூட கூடவில்லையானால் அறிவு, அறிவு என்று சொல்லப்படுகிற உயிர் அறியாமல் இருக்கும். அதனாலே உடம்போடு கூடி அறிகின்றபடியினாலே இது வந்து பரமம் அல்ல, உயிர் பரமம் அல்ல. உடம்போடு கூடாத போது அறிவில்லை, தூங்கும் போது அறிவில்லை, தூங்கும் போது அறிவில்லை. ஆகையினாலே இதுக்கு அறிவு என்ற பேரு உபசாரம் தான், அறிவு என்ற பேர் உயிருக்கு உபசாரம் தான், அறிவு என்ற பெயரு உபசாரம் தான, வேற அறிவித்தால் அறியுது. இவ்வளவுதான் விளங்குதா? ஆகவே இப்படி அசேதன வாக்கையின் அறிவு அஞ்சனத்தாருக்கு இல்லை, அசேதனத்து அனாதிமுத்தன் அதிபரை ஆக்குவான். அதுக்கு மேலே அந்த கடவுள்களை எல்லாம் எப்படி பண்ணுகிறார் என்று கேட்டால், அவனே பரம விஷ்ணு முதலான கடவுள்களை உண்டாக்குகிறான். அவர்களுக்கு உள்ளே இருந்து உலக தொழிலை செய்ய வைக்கிறான். பரமாவை படைச்சு அந்த பரமாவுக்கு உள்ளே இருந்து உலகத்தை படைக்க வைக்கிறார். விஷ்ணுவை படைச்சு விஷ்ணுக்குள்ள இருந்து உலகத்தை காக்க வைக்கிறார். காக்கும்படியான புத்தியை, உலகத்தை காத்தல் தொழிலை செய்யும்படியான புத்தியை விஷ்ணுவுக்கு தருகிறாரு. உலகத்தை படைக்கும்படியான புத்தியை பரமாவுக்கு தருகிறாரு. அவர்களுக்கு ஆக்கைய கொடுப்பவனும் சிவனே, அவர்களை காப்பவனும் சிவனே, அவர்களை அழிப்பவனும் சிவனே. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள்கிறவன் பிரபா விஷ்ணுக்களை எல்லாம் படைக்கிறவன் சிவனே, அவர்களை காப்பவன் சிவனே, அவர்களை அழிப்பவனும் சிவனே. ஏனென்றால் அவர்களுக்கு கட்டு உண்டு, சிவனுக்கு கட்டு இல்லை. கட்டுன்னா அவர்களுக்கு ஆணவம் மலமாகிய கட்டு உண்டு. பிரம்ம விஷ்ணுக்களுக்கெல்லாம் ஆணவம் கண்ணமாகிய மலங்கள் உண்டு. மல சகிதர்கள்னு பேருங்க, மல சகிதர்கள்னு பேர். ஞானசம்பந்தர் முதலிய நம்முடைய அருளாளர்லாம் மல ரகிதர்கள்னு பேர். ரகிதர், மல ரகிதர்னா மலங்களிலிருந்து நீங்கியவர்கள், அவர்கள் மலங்களோடு கூடியவர்கள். கூடியன்னா சகிதர்னா கூடியவர்கள். குடும்ப சகிதமாய், குடும்ப சகிதமாய் வந்திருந்து அந்த வார்த்தை வழங்குது இல்ல. குடும்ப சகிதம், சகிதம்னா கூடுதல் பட முடியல. ஆகையினாலே அப்படி மலங்களோடு கூடியவர்களாய் இருக்கிற பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் மலம் இயல்பாகவே இல்லாதவனாய் பரமேஸ்வரன் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். அதனால அவர்களும் கடவுள் அல்ல, அவர்கள் கடவுள் அல்ல. இறைவன் இயல்பாகவே மலத்திலிருந்து நீங்கி சச்சிதானந்த வடிவத்தை உடையவன். மக்கள் இயல்பாகவே மல முதலானவற்றால் தடுக்கப்பட்ட அறிவு செயல்களை உடையவர்கள். இருளாகிய ஆணவம் மாயை கண்ம என்ற மூன்று இயல்பாகவே கட்டுகளாக உள்ளன. ஆகையால் ஆணவம் மாயை கண்மங்கள் பரிவாக முதிர்ச்சி அடைந்ததும் என்றுமே மலங்கள் இல்லாத ஒப்பற்ற சிவனாய் இயல்பாகவே கட்டுற்ற உயிர்களை கட்டுக்கள் ஆகிய பாசங்கள் மூன்றும் விட்டு வளரும். சிவனே அழுக்கை அகற்ற வல்லவன். சிவனே அழுக்கை அகற்ற வல்லவன். அழுக்கு இல்லாதவன் தான் அழுக்கு போக்க முடியும். அழுக்கு உள்ளவன் அழுக்க முடியும். ஒரு தரித்திரனை செல்வம் முந்தனாக ஆக்கணும்னா என்ன பண்ண வேணும்? செல்வந்தன் தான் ஆக்க முடியும். தரித்திரனை செல்வமுடையவன் ஆக்கணும்னா அதிக செல்வமுடையவன் ஆக்கலாம். தரித்திரன் தரித்திரனை செல்வமுடையவனாக ஆக்க முடியாது. தரித்திரன் குருடனை யார் வழி கூட்டி போகணும்? வழி தெரிஞ்சவன், கண்ணுள்ளவன் கூட்டிட்டு போகணும். கண் இல்லாதவன் கூட்டிட்டு போக முடியாது. அதுபோல அழுக்கு இல்லாதவன் தான் அழுக்க போக முடியும். அது யார் என்று கேட்டால் சிவன் தான். அதுக்கு எப்படி சொல்றாருன்னா, செம்பினீர் களிம்புதானே செம்பினை தீராதென்றும், செம்பினீர் களிம்புதானே செம்பினை தீராதென்றும். செம்புல இயற்கையாக பொருந்தி இருக்கிற களிம்பு தானே செம்பை விட்டு அகலாது. செம்புல களிம்பு இருக்கு தெரியும் இல்ல? செம்பு பாத்திரம், செம்பு பாத்திரம், அதுல இயல்பாக என்ன இருக்குது? அது தானா அதுவா போகுமா? அதுவா போகும். அந்த செம்பினுக்கு களிம்ப தானே போக்கி கொள்ளும் திறன் இல்லை. அதுவா போக்கி கொள்றதுக்கான திறமை அந்த செம்பு கிடையாது. களிம்ப அகற்ற வேண்டும் என்று கருதி ஆராய்ந்தால் அதனை அகற்ற ஆற்றல் உடையவனும் உள்ளான். அந்த களிம்ப அகற்றுவதற்கான ஆற்றல் உள்ளவன் இருக்கிறான். அவனால் அந்த அழுக்கை போக்க வல்ல மருந்தும் வந்தடையும். செம்பில் இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு ரசவாதின்னு இருக்கிறான். ரசவாதின்னு இருக்கிறான். ரசவாதின்னா செம்பை தங்கமாக்குறது. அந்த செம்பில் அந்த குளிகையை போட்டானா அந்த செம்பில் இருக்கிற களிம்பு போய் களிம்பு போய் இரும்பு பொன்னானார் போல் என்று ஒரு தலைவா பெரிய புராணத்தில் கண்ணப்பரை பற்றி சொல்லும்போது, அவர் வந்து என்பு உருவமாக போனார். சிவருமான் வந்து அருளாகிய குளியை கண்ணப்பர் மேலே போட்டுட்டான். போட்ட உடனே அன்பு உருவமாக ஆகிட்டான். ரசவாதி, ரசவாதின்னா அந்த மந்திரவாதி இந்த பக்கத்தில் இல்லை. இருந்தான் அவனை விடுவார்கள. மந்திரவாதி அந்த ரசவாதினா அந்த ரச குளிகையை போட்டானா செம்பு தங்கமாயிரும். இப்ப நம்ம தேய்ச்சோம்னா தங்க மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். போக்குகின்றவன் ஒருவன் உண்டான், ஒருவன் உண்டு, அவன் தான் சிவன். சிவன் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால், ஆன்மாவை தன்வயமாக ஆக்கி தன்னை தொழ வைத்து, தன்னை கும்பிட வைத்து, தன்னை பாட வைத்து, தன்னை நினைக்க வைத்து, தன்னை பூசிக்க வைத்து, தன்னை நேசிக்க வைத்து, அதன் மூலமாக அழுக்க போகிறான். அதன் மூலமாக அழுக்க போகிறான். அதனாலே செம்பினில் களிம்புதானே செம்பினை தீராது என்று. செம்பினுக்கு அதனை தீர்க்கும் சித்தியும் இல்லை. தேரில் செம்பினில் களிம்பு தீர்க்கும் சித்தனும் உண்டு. தேடில் செம்பினில் களிம்பு தீர்க்கும் மருந்து மற்றும் அவனால் சேரும். அந்த செம்பில் இருக்கிற அழுக்காயி அழுக்க போக்குறதுக்கு மருந்து வந்து சிவபெருமான வச்சிருக்கிறார். அந்த மருந்து தான் அருள் என்கின்ற மருந்து. அந்த மருந்து அருள் என்கின்ற மருந்து. நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான் ஆணவ முதலிய பாசத்தை நீக்கி அருளினான். தன் அருளாற்றலை பதிய வைத்து பாசத்தை போக்கி அருளினான். பாச இருள் வந்தடையாவண்ணம் சிவசூரியனை உதிப்பித்து சிவபெருமான் பளிங்கு போன்ற உயிர் பவளம் போன்ற சின்னிறமான சோதியை பதிப்பித்து அருளினான் என்று திருமூலர் கூறுகிறார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. செம்புல இருக்கிற அழுக்குக்கு களிம்புன்னு அது கேள்விப்பட்டீங்களா? களிம்பு. களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே என்பது திருமந்திரம். ஆகையினாலே இப்படி சிவனே அழுக்கை அகற்ற வல்லவன். அழுக்கு இருந்தா வியாதி வரும். உடம்பில் அழுக்கு இருந்தா வியாதி வரும். உயிரில் அழுக்கு இருந்தாலும் வியாதி வரும். இவர் குளிக்காம இருக்கிறேன் நல்லா இருக்கிறாப்பா, சில பேர் குளிக்காம இருக்கிறேன் நல்லா தான் இருக்கிறான், விளங்குதா? ஆனா அதனால வந்து குளிக்கலேன்னு சொன்னா அந்த உடல் தூய்மை இல்லாமையினால உள்ளம் தூய்மையா இருக்க முடியாது. புறம் தூய்மை அகந்தூய்மை ரெண்டுக்கு காரணம். முதல் புறம் தூய்மை. புறம் தூய்மை, புறம் தூய்மையா இருந்தா இவனுக்கு மனசு நிறைவாக இருக்கு, குளிச்சுட்டோம் அழுக்கு போயிடுச்சு என்கின்ற ஒரு நிறைவு உண்டாது. இல்லைன்னா அவனுக்கு மனசே அழுக்கா போயிடும். மனசே அழுக்கா மனத்தகத்து அழுக்கற மகுணயான யோகிகள் வனத்தகத்து இருப்பினும் மனத்தகத்து அழுக்கறார் என்பது ஒரு சித்தர் பாட்டு. அதனாலே புறம் தூய்மையா இருந்தா இவனுக்கு மனம் தூய்மையை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டாயிரு. புறம் தூய்மையாக ஆகாத போது என்னமா இருக்கு நமக்கு? ரொம்ப சங்கடமா இருக்கு. பிடிக்காம எப்படியோ இருக்குது, பிடிக்காம எப்படியோ இருக்குது என்று சொல்லுகிறான். அதனாலே விளக்கினுக்கு இல்லை தன்னை ஆக்கிடு வினைதான் என்றும். ஈசனே உயிருக்கு உடலை அளிப்பவன். விளக்கிற்கு தன்னைத்தானே உண்டாக்கி கொள்ளும் செயல் என்றேனும் அதனிடம் இருந்ததில்லை. விளக்கு எல்லா பொருளையும் காட்டுதில்லை, அது தானா உண்டாயிக்குதா? ஒருவன் பொறுத்த உண்டு பண்ண அது உண்டாகிறது. அப்படித்தான் உண்டாகுது. விளக்கை நாம் காண உதவுகின்ற கண்ணுக்குத்தானே காட்சி உண்டாக்கி கொள்ளும் செயல் அதனிடம் இல்லை. விளக்கை நாம் காண உதவுகின்ற கண்ணுக்கு தானே காட்சி உண்டாய் கொள்ளும் செயல் அதனிடம் இல்லை. விளக்கு காட்டுது, கண் காணுது. கண் காணு, கண் காணுதா? உயிர் காட்ட கண் காணும். உயிர் காட்ட கண் காணுது தவிர உயிர் காட்டாம கண்ணு பாக்குறது இல்லை. விளக்கும் காட்ட வேணும், உயிரும் காட்ட வேணும், அப்பதான் கண்ணு பார்க்கும். வெளிச்சம் தாத்தா அப்ப பொருள் தெரியும் கண்ணுக்கு. கண்ணுக்கு காட்டுறதாரு? உயிர் காட்டும். அறிவுள்ள உயிர் கண்ணொளியோட கலந்து பொருளை காட்டும். கண்ணொளியோடு அறிவு உயிராகி அறிவு கலக்கவில்லையான பொருளை காண முடியாது. உயிர் இல்லாத கண்ணு பார்க்குதானே? உயிர் தான் பார்க்குது, உயிர் தான் கேட்குது, உயிர் தான் நுகருது, உயிர் தான் பேசுது, எல்லாமே உயிர் தான் செய்யுது. அது விளக்குது இல்லையா? இந்த கருவிகள் மூலமாக செய்யணும். இவ்வளவு தானே கண் காணாது, தானே விளக்கு உண்டாகாது, தானே விளக்கு உண்டாகாது, தானே கண் காணாது. கனாதா கண்ணுக்கு தானே விளக்கு என்னும் சுடரை உண்டாக்கி கண்களின் ஒளிய தடுத்த இருளை நீக்கி பொருள்களின் வேறுபாடுகளை அறிவிக்கிறவன் சிவபெருமான். உயிர்களுக்கு கண்கள் உப்பு, கலை முதலான தத்துவங்களினுடைய உடம்புக்கு விளக்கு உப்பாகும். அதனாலே உயிர் காணு கண் காணுகிறது என்றால் விளக்கும் காட்ட உயிரும் காட்ட உயிருக்கு உயிராயிருக்கிற சிவன் காட்ட காணும் சொல்றார். உயிருக்கு தானே காட்டுகிற சக்தி கிடையாது. உயிருக்கு உயிராயிருக்கிற சிவன் உயிருக்கு உணர்வை கொடுக்க, அறிவை கொடுக்க, அதன் மூலமாக கண்ணுக்கு அது காட்ட பொருளை காணும். ஆகையினாலே இப்படி சிவனே எல்லாம் செய்விக்கிறான், சிவனே எல்லாம் உதவி பண்ணுகிறான், சிவனே எல்லாரையும் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான் என்கின்ற இந்த உணர்வு வந்தால் அவன் சிவஞானத்தை பெறுவதற்கு ஒரு யோகியனாக ஆகிறான். புரிய புரியுதா? சிவனத்தை பெற்றுவிட்டவன் அல்ல. இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால் அவன் சிவஞானத்தை பெறுவதற்கு ஒரு தகுதி அவனுக்கு வந்திருக்கு. சிவஞானத்தை பெறுவதற்கு ஒரு தகுதி வந்திருக்கு. அதுக்கு மேல சிவஞானத்தை பெற வேணும். ஆகையினாலே இப்படி வந்து ரொம்ப நுட்பமான ஆழமான நல்ல அர்த்தம் உள்ள செய்திகளை எல்லாம் இந்த ஆசிரியர் நமக்கு அறிவிக்கிறார். மேலும் இன்னும் நிறைய அறிவிக்க போகிறார். அவற்றை எல்லாம் தவறாமல் வந்து கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொண்டு இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி பதே இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் வட்டதய பூதாலே திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவேனோ அரியர் கரிதர் கரியானே அடியவர் கிளியர் புதனேயா குருவன சிவனு கருள் போதா குடுமுடி குமர பெருமாடே வான்முயில் விடாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு குறைவிலாது வாழ்க நான்முறை அரங்கடுங்க நற்றம் வெள்ளி வல்க மேன்மைகள் செய்வரீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதையே.